वचसा चरितं वदामि शम्भोरहमुद्योगविधातुते प्रसक्तः मनसा कृतिमीश्वरस्य सेवे शिरसा चैव सदाशिवं नमामि आद्या विद्या हृद्यता निर्जतासीत् विद्या हृद्या हृद्यता त्वत्प्रसादात् सेवे नित्यं श्रीकरं त्वत्पदाब्जम् भावे मुक्तेर्भजनं राजमौळे दूरीकृतानि दुरितानि दुरक्षराणि दौर्भाग्यदुःखदुरहङ्कृति दुर्वचंसि सारं त्वदीयचरितं नितरां पिबन्तं गौरीशमामिह समुद्धर दुर्गटाक्षैः सोमकलाधरमौळे कोमलकरगन्धरमा महति स्वात्मिनि गिरिजानाथे मामकहृदयं निरन्तरं रमतां तारतनाथे नयने तावेव करौ स एव कृतकृत्यः या येयौ यो भर्गं वदति इच्छते तदर्चितस्मरति शिवानन्दर् हरि 91वां श्लोकं पार्थो आद्या अविद्या हृद्यता निर्गतासि विद्या श्रद्धा हृद्यता त्वत्प्रसादात् सेवे नित्यं श्रीकरं पदाब्जं त्वत्पदाब्जं भावे मुक्तेर्भजनं राजमौळे பரமேஸ்வர அனுகிரகத்தினால மனுஷனுக்கு கிடைக்கக்கூடியதான உயர்ந்ததான ஒரு பலத்தை இங்க சொல்ற எந்த ஒரு செயல் மனுஷன் பண்றதா இருந்தாலும் அதுக்கு ஒரு பலம் இருக்கணும் பலன் இல்லாததான செயலை பண்ணப்படாதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்றது நித்திய கர்மாக்களுக்கு பலம் இல்லையேன்னு கேட்கறான் சந்தியாவந்தராதி கர்மாக்களுக்கு அதுவும் அதுக்கும் நிஜமாக உயர்ந்ததான பலம் இருக்கு என்னதுன்னா சித்த சுத்தி வேற எதனாலையும் அடைய முடியாததான ஒரு பலம் அதனால தான் அடைய முடியும் மனிதனுடைய மனசுல எத்தனை கோடி ஜென்மாக்களாகவோ என்னமோ அழுக்கு படைஞ்சிருக்கு ஆசைகள் விருப்புகள் வெறுப்புகள் எத்தனையோ இருக்கு அவைகள்லாம் போகணுமேயானால் அதுக்கு ஒரே ஒரு வழி அவாவா வர்ணாசிரமத்துக்கு தகுந்ததான தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும் யார் எப்படி பிறந்திருக்காளோ அவளுக்கு என்ன தர்மம் விதிச்சிருக்கோ அது மாதிரி துணி இருக்கு அந்த துணியை வெறும் தூசி தான் பட்டிருக்குன்னா ஜலத்தில் அதை நினச்சி காய போட்டேன்னா போய்டுறது அதில் இங்கு மார்க்கப்பட்டிருக்குன்னா எத்தனை தரம் ஜலத்தில் நினைச்சாலும் போகாது அதுக்கு எலுச்சம்பழத்தையோ ஏதோ ஒரு சோப்பையோ அது போட்டால் தான் போகும் அதே போல் தார் அழுக்கு பட்டதுன்னா அது கெரோசின் போட்டால் தான் போகும் அது மாதிரி ஒவ்வொரு ஒருத்தருடைய மனசுலையும் என்ன பாபம் இருக்குது என்ன தோஷம் இருக்குன்னு நமக்கு தெரியாது அதுக்கு தகுந்தா போல பகவான் நித்திய கர்மா நைமித்த கர்மா அவாவாளுக்கு தனித்தனியாக சொல்லியிருக்கா பிராமணாளாக இருந்தாருன்னா நீ சந்தியாவந்தனம்லாம் பண்ணுறோம் அதுலேயே சன்னியாசியாக இருந்தால் அவர் சந்தியாவந்தனம் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது பிரம்மச்சாரியாக இருந்தால் அக்னி காரியம் பண்ணுறார் ஒரு சன்னியாசம் வாங்கினவர் நானும் அக்னி காரியம் பண்ணுறேன்னு எனக்கும் சித்தசுத்தி வேணுமே கேட்கக்கூடாது ஸ்திரீகளாக இருந்தால் துளசிக்கு பூஜை பண்ணுவான் அவா மட்டும் ஏன் பண்ணணும் நானும் பண்ணுறேன்னு ஆம்பளைகளும் போட்டை பண்ணக்கூடாது ஏன் அததுக்குன்னு இருக்கு என்னென்னாருக்கு என்னென்ன கர்மா பண்ணினாதான் என்னென்னதுக்கு பலக்கம் இருக்கு எல்லாருக்கும் வயசு வலி ஒன்று தான் டாக்டர் ஒருத்தருக்கு ஒரு மாத்திரை கொடுக்குறாரு இன்னொருத்தருக்கு ஒரு மாத்திரை கொடுக்குறாரு ஏன் எதனால வந்ததுன்னு பார்த்து கொடுக்குறாரோ இல்லையோ அதே விதமாகத்தான் விஷயம் ஒன்றாக இருந்த போதிலும் அவளுடைய சித்த சுத்தியாங்கிறது வேண்டியதாக இருந்த போதிலும் அதுக்கு தக்கவாறு தகுந்ததான பலத்தை கொடுக்குறார் அதே போல இந்த சிவானந்த நகரில் பரமேஸ்வர அனுகிரகத்தினால ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடியதான பலம் என்ன அப்படின்னு யோஜனை பண்ணினா அந்த பலமானது முக்திங்கிற ஒரு பலத்தை கொடுக்குறேன் இந்த முக்திங்கிறது என்ன சார் ஏதோ காசு வந்து அதை விட்டுவிட்டு இதை முக்தி வருதுங்கிறார் முக்தினால எனக்கு என்ன லாபம் கேட்கலாம் காசு வர்றதோ புகழ் வர்றதோ வேற எது வந்தாலோ இதெல்லாம் என்ன ஆச்சுன்னாலும் எல்லாம் டெம்பரரி இதை எதையும் நீங்கள் எடுத்துன்னு போக முடியாது கொஞ்ச நாள் தான் இருக்க முடியும் அந்த இருக்கிற கொஞ்ச நாள் கூட நிஜமா இது சுகத்தை கொடுக்கறதா என்கிறது ஒரு சந்தேகம்தான் காசோ புகழோ பதவியோ இவைகள்லாம் எப்பொழுதுமே ஒரு மனுஷனுக்கு சுகத்தை கொடுக்கறதுன்னு இல்லை வந்த புதுச்சல சுகத்தை கொடுக்கும் 100,000 ரூபாய் உங்களுக்கு வந்தது ஏனால் அப்பா இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறோம் அதே பக்கத்தில் இருக்கிறவங்க 1.5 லட்சம் வந்ததுன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு இருந்த சந்தோஷமெல்லாம் போயிடுது நமக்கும் அவளுக்கு வந்திருக்கலாமே அப்படிங்கிறது இது உங்களுக்கு 1 லட்சம் வந்தது நாலு பேருக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுங்களேன் வந்து சூழ்ந்து செலவு பண்ணிட்டேன்னா அப்புறம் போயாச்சு எந்த உலகத்தில் இருக்க கூடியதான எப்படிப்பட்டதான இன்பங்கள் இருந்த போதிலும் அந்த இன்பங்கள் எல்லாம் சாஸ்வதமானது இல்லை. ஏன்னா இந்த சரீரத்தினால்தான் நம்ம அவைகள்லாம் அனுபவிக்கணும். எந்த சுகத்தை அனுபவித்தாலோ எந்த துக்கத்தை அனுபவித்தாலோ அதுக்கு அனுபவிக்கக்கூடியதான கருவி இந்த உடல். ஆனால் இந்த உடலானது சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு வயசு வேண்டியிருக்கு. 90 வயசு ஆயிடுது, 85 வயசு ஆயிடுதுன்னு வச்சுங்களேன், ஏசி இருந்தாலும் போட்டுட்டா குளிர்றது, நல்ல சோஃபா இருந்தா உட்கார்ந்தா எழுந்துக்க முடியலன்னு. சில பேர் ஆத்துக்கு வந்தா நின்றுட்டே இருக்கேன் சுவாமி, உட்கார மாட்டேங்கிற. ஏன்னா உட்கார்ந்தா எழுந்துக்கிறது கஷ்டம்ங்கிற. இப்ப இப்படிப்பட்டதான ஒரு சரீரம் வந்தா எடுத்ததுன்னா அந்த சரீரத்தை வச்சுட்டு நம்ம என்ன போகங்கள் இருந்து எவ்வளவு காசு இருந்து என்ன லாபம் எப்படி அனுபவிக்கிறது, நிறைய காசு இருந்தாலும் எதையும் சாப்பிட்டாலும் ஜீர்ணமாகலைங்கிறார், என்ன பிரயோஜனம்? அப்ப நம்ம நன்னா பார்த்தோமேயானால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான வசதிகள் எல்லாம் எது நன்னா இருக்கு, எது போகங்கள் நம்ம நன்றா இருக்குன்னு நினைக்கிறோமோ அவைகள்லாம் எப்பொழுதுமே அனுபவிக்க முடியல. சில சமயத்தில்தான் அனுபவிக்க முடியுது, சில நேரங்களில் தான் அனுபவிக்க முடிகிறது. அதுக்கு வேண்டியதான விவகாரங்கள் நிறைய இருக்க. ஆனால் இப்படிப்பட்டதான துன்பமே இல்லாதான ஒரு நிரவதிகமான சுகம் எண்ணிக்கையாவது நமக்கு வருமா அப்படின்னு பார்த்தேன். துன்பம் இனிமேல் வரப்படாது, எப்பொழுதுமே சுகம் கண்டினியூஸாக இருக்கணும். அப்படிப்பட்டதான ஒரு சுகம் நமக்கு வாழ்க்கையில் வருமா அப்படின்னு யோசனை பண்ணேன்னா அதுக்கு வழி ஒன்று இருக்குது, அதுதான் முக்தின்னு பேர். அந்த முக்தியில் என்ன ஆயிடுதுன்னு எந்த விதமான கர்மாவும் இல்லை. ஜென்மாந்திரத்தில் பண்ணியதான கர்மாக்கள் இருந்தால் தானே அதுக்கு தக்கவாறு புண்ணியமோ பாப்பமோ அதுக்கு தக்கவாறு சுகமோ துக்கமோ வரும். இனிமேல் அந்த கர்மா இல்லை, கர்மாவே இல்லைன்னா சுகமே இல்லைன்னு அது என்ன சார் கல்லாட்டம் இருக்க வேண்டியதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். இல்லை, உங்களுடைய உண்மையான சுரூபம் ஆனந்தமான ஒரு சுரூபம். உங்களுக்கு தனியாக ஒரு சுகம் வர வேண்டியது இல்லை, உங்களுடைய ஸ்வரூபமே ஒரு ஆனந்தமான ஸ்வரூபம் தான். ஆகையால் தான் தூங்கி எழுந்த பிறகு எல்லோரும் என்னமா சொல்றோம், நிம்மதியா தூங்கினேன், சந்தோஷமாக தூங்கினேன். அந்த சந்தோஷமும் ஒரு நிம்மதியும் தூக்கத்துல எல்லா மனுஷியாலும் எல்லா பிராணிகளும் அனுபவிக்கிறது. அது எங்கிருந்து வந்தது, உங்க ஆத்மாவில இருந்தது. ஆனா அந்த சந்தோஷத்தையும் அந்த நிம்மதியும் என்ன பண்ணிவிட்டோம், மதி வந்து கெடுத்துடுது. காலம்பரம் எழுந்ததுமே முதல்ல ஒரு டென்ஷன், என்ன டென்ஷன் தெரியுமோ, நான் அடாடா லேட்டாக எழுந்துட்டோமே. ஒவ்வொரு நாளும் இதே தானே, கரெக்டாக 5 மணிக்கு அலாரம் வச்சுருக்கேன்னு வச்சுப்போமே, என்னாச்சுன்னு 5 மணிக்கு அலாரம் வந்ததுமே அது தலையில் ஒரு அடி. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் எழுந்துக்கிறோம்னு பார்த்தோம், காலமணி எழுந்துக்கிற பார்த்தா 6:05, 1 மணி நேரம் தூங்கினேன் சார், 5 நிமிஷம் நினச்சேன். இப்படி தான் ரொம்ப நாளும் ஆறுது. இப்போ பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ணினோம், அந்த தூக்கத்தில் நமக்கு எவ்வளோ ஒரு ஆனந்தம் இருக்க, எவ்வளோ நேரம் தூங்கினாலும் ஒரு பொய் தூக்கம், ஒரு 2 நிமிஷமாவது தூக்கணும். அம்மா வந்து எழுந்துக்கோன்னு சொன்னாலும் 1 செகண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் தூக்குறோம். இப்போ அதில் அவனுக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு தூக்கத்தில் ஒரு அன்பு இருக்கிற ஆனந்தம் இருக்குன்னு தெரியறதா இல்லையா? எல்லோரும் சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோமோ இல்லையா, அந்த சுகம் நம்மளுடைய ஸ்வரூபம். ஏன்னா அப்பொழுது சினிமா பார்த்ததுனாலேயோ அல்லது வேற ஏதாவது சாப்பிட்டதுனாலேயோ ஒரு சுகம் வரலை, அந்த சுகமானது நம்மளுடைய ஒரிஜினல் சுகம். அது கர்மாவனால வரலை, இந்த சுகம் உங்களுக்கு பர்மனெண்டாக இருக்கும் முக்தி தட்டையில். ஆகையால் முக்தி எனக்கூடியதான நிலையானது எல்லோராலையும் விரும்பத்தக்கது, விரும்பப்படக்கூடியது. அது வந்து மறுபடியும் நாளைக்கு துன்பம் வந்துடுமோ எனக்கூடியதான சந்தேகம் அற்றது. இப்போ நம்ம தூங்குறோம், முழிச்சுட்டதுமே நாளைக்கு சௌக்கியமாக இருப்போம், இன்னைக்கு மாதிரியே ஆனந்தமாக இருப்போம்னு சொல்ல முடியுமா? என்ன வரும்னு தெரியாது. அடுத்த கணம் மனுஷனுக்கு என்ன துன்பம் வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. வெறும் பெரிய துன்பம் ஒன்றும் வேண்டாம், யாராவது பக்கத்தில் இருக்க இந்த ஆளுக்கு கர்வம் சார்னு சொன்னால் போகிறோம், என்ன போய் இப்படி சொன்னானேன்னு 1 மணி நேரம் அழறான் இல்லையா? யாரோ சொன்னது நீங்க என்ன போன வாரம் வெற்றி இல்லைன்னா, நான் வரவே இல்லை சார் கிளாஸ், இல்லை போய் சொல்றேன்னு நம்ப மாட்டேங்கிறான். இப்ப என்ன பண்றது, ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா நம்ம மனசுல கலக்கம் வருதோ இல்லையோ, அது சீக்கிரமா போறதா? போறதில்லை. இப்படி பல துன்பங்கள் மனுஷனுக்கு எப்பொழுதும் வரிசையா அடுக்கடுக்கா வந்துட்டு இருக்க, துன்பங்கள் எப்பவும் ஒண்டியா வராது. இன்பம் தான் ஏதோ ஒண்ணு வருது ஒண்ணு போறது, ஆனா துன்பங்கள்லாம் வரும்பொழுது அடுக்கடுக்கா வருது. இப்படிப்பட்டதான துன்பங்களே இல்லாமல் இருக்கக்கூடியதான நிலை ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு யோசனை பண்ணேன்னா அதுக்கு தான் முக்தின்னு பெயரை வச்சிருக்கா. இப்படிப்பட்டதான இந்த முக்தியானது வரணுமே ஆனால் முதல்ல என்ன வேணும்னா நம்ம இதயத்தில் இருக்கக்கூடியதான அஜ்ஞானம் பொழியணும். இதயத்தில் அஜ்ஞானம் இருக்கு எல்லோருக்கும். அஜ்ஞானம் இருக்குன்னு எப்படி நீங்கள் சொல்றேன்னா, உங்களுக்கு ஜெர்மன் தெரியுமான்னு கேட்டால் என்ன சொல்றேன், தெரியாது. சங்கீதம் தெரியுமா, தெரியாது. பிறந்தது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல. சங்கீதம் தெரியுமா, தெரியாது. என்ன சுவாமின்னார், அப்படி ஆயிடுது. இப்போ எதை கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்னு நீங்கள் சொல்றேல, இந்த தெரியாதுங்கிறது தான் அறியாமைன்னு. நம்ம எல்லாமும் தெரியும்னு யாராவது சொல்ல முடியுமா, முடியாது. இந்த அறியாமை எத்தனை நாளாக வந்திருக்கு சார், வரதண்ணிலேருந்து வந்திருக்கு. வரதண்ணிலேருந்து அதை கேள்விப்பட்டதே இல்லையேங்கிற ரொம்ப பேர். இது போல ஒன்று இருக்கு, இந்த வேதாந்தம்னு ஒன்று இருக்கு என்ன அப்படிங்கிற. இத்தனை வருஷம் எனக்கு தெரியாமல் இருந்தது, இல்லை சின்ன வயசுலேயே நான் நல்லா படிச்சிருப்பேங்கிறோம். யார் கண்டா, இப்போ மட்டும் படிக்கிறோமா? ஏதோ சரி, வேற வழி இல்லை, ஒரு பத்து நிமிடம் கேட்போம்னு வரமே தவிர, அதில் என்ன சொல்றதுன்னு சீரியஸாக எடுத்துக்கிறவா இத்தனை பேர் பாருங்க பார்க்கலாம். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டல என்னால், இந்த மனுஷியண்ட இதயத்தில் இந்த தெரியாது எனக்கூடியதான அறியாமை இருக்கு. இந்த அறியாத்தனத்தினால்தான் பல செயல்களை பண்ணுறோம். எதை பண்ணினா நன்னா இருக்குமோ, எதை பண்ணினா க்ஷேமமாக இருக்குமோ என்று நினைத்து கொண்டு பல செயல்களை பண்ணுறான். அந்த செயல்கள்னால விளைவுகள் ஏற்படுகிறது. அந்த விளைவுகள் எப்படி இருக்கு, துன்பத்தையும் இன்பத்தையும் மாற்றி மாற்றி கொடுத்து கொண்டே இருக்கு, வாழ்க்கையில் கட்டப்பட்டு கொண்டே இருக்கான். இதுதான் நடக்கிறது எல்லோருக்கும். குமாரா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும், ஆணா இருந்தாலும், குழந்தையா இருந்தாலும், வயசானவனா இருந்தாலும், காசு இருக்கிறவனா இருந்தாலும், இல்லாத போனாலும், நற்படக்கூடியதான விஷயம் இவ்வளவுதான். அவா வார்த்தா இருந்தா போல சுகமும் துக்கமும் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு அஜ்ஞானம் அறியாம இருக்க, இந்த அறியாமை போகணும்னு என்ன பண்றது, அதுக்கு அந்த பரமேஸ்வருடைய அனுகிரகம். ஏன்னா அவருக்கு தான் எல்லாம் தெரியும். ஈஸ்வர சர்வபூதானாம், இதான சர்வ வித்யானாம், ஈஸ்வர சர்வபூதானாம், பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி. எக்கனாமிக்ஸ் நல்லா வரணுமா, அவர் அனுகிரகம் வேணும். காமர்ஸ் நல்லா வரணுமா, அவர் அனுகிரகம் வேணும். இங்கிலீஷ் நல்லா வரணுமா, அவர் அனுகிரகம் வேணும். வேதாந்தம் நல்லா வரணுமா, அவர் அனுகிரகம் வேணும். எல்லா படிப்புக்கும் அதிபதி அவர் தான். அறிவு படிப்பு வேற, அறிவு வேற. படித்தோம், எத்தனையோ படித்தோம், ஸ்கூலில் படித்தோம், காலேஜில் படித்தோம், அந்த கடைசி பரீட்சை எழுதினதே அன்னைக்கு வேணும்னு மறந்து போயிட்டோம். இனிமேல் அது உபயோகப்படாது வாழ்க்கையில். அப்படித்தானே, அந்த புத்தகத்தை கொண்டு போய் கடையில் போட்டு அதுக்கு சாக்லேட் வாங்கி சாப்பிட்டு வந்தால் அது ஒரு சந்தோஷம். ஏன்டாப்பா, ஆறு மாதம் அந்த பத்திரமா ஒவ்வொரு சரஸ்வதி பூஜை அன்னைக்கு பூஜை பண்ணி வச்சோமே, என்ன ஆச்சு, அதுக்கு வேற ஆயிடுச்சு. அவ்வளோதான் விவகாரம் முழுக்க. இது படிப்பு. ஆனால் அதனால் வரக்கூடியதான ஒரு அறிவு நம்ம மனசுலயே இருக்கு பார்த்தீங்கள, அது எப்படி உபயோகப்படுத்தணும் எனக்கூடியதான ஒரு அறிவு இருக்க, அது இவனிடத்திலேயே இவனுக்கு இருக்கணும். அந்தந்த சயத்துக்கு தகுந்தா போல, சமயத்துக்கு தகுந்தாலும் அதை உபயோகப்படுத்தக்கூடியதான திறமை இருக்கு பார்த்தீங்கள, அது வேணும் அவனுக்கு. இந்த வித்தியானது பகவத் அனுகிரகத்தினால்தான் வரும். ஆத்யா அவித்யா கிருத்கதா நிர்கதாசீது. இந்த ஆத்யா அவித்யா, ஆத்யான முதலில்லாதான அவித்யை, எண்ணிக்கை தொடர்ந்தது தொடங்கியது என்று தெரியலை நமக்கு, அனாதி காலமா வந்துட்டு இருக்கு நமக்கு. இந்த அவித்யானது என்ன, ஹே பரமேஸ்வரா, உன்னுடைய பிரசாதத்தினால, உன்னுடைய அனுகிரகத்தினால அது போயிடுது, என்னை விட்டு போயிடுது. எங்க இருந்ததுன்னா, நம்ம இதயத்துல தான் இருந்தது. அஜ்ஞானத்தினுடைய இடம் என்ன, இதயம். ஏன் எங்கிட்ட இருக்கான்னு கேட்கிறேன், உங்களை கேட்டேன்னா உங்களுக்கு தெரியுமானா, எனக்கு தெரியாதுங்கிற. எனக்கு தெரியாதுன்னு எப்போ நீங்கள் சொல்றீங்களோ, அந்த அறியாமை எங்கே இருக்க, என்னிடத்துல இல்லைங்கிற. எனக்கு அறிவில்லை அப்படின்னா என்னிடத்தில் அறிவில்லை, என்னிடத்தில் அறிவில்லைன்னா என்னிடத்துல அறியாமை தான் இருக்கு. அறியாமை எங்கே இருக்க, உங்களுடைய அனுபவம் நீங்களே சொல்ற என்னிடத்துல இருக்குது. ஸோ ஒவ்வொரு மனுஷனிடத்துலையும் அறியாமல் இருக்கு. அது எங்க இருக்க, கையிலையும் காலையும் இல்லை, எங்க இருக்குன்னா இதயத்துல இருக்கு. கடைசி வரைக்கும் உங்களிடத்துல இருக்கக்கூடியது இதயம். அந்த இதயத்துல தான் ஒரு மூலையில இருக்கு. ஆத்யா வித்யா ரிஜதா நிர்கதா சீது. அது எங்க போச்சு, எப்படி போச்சுன்னு தெரியல சார். ரொம்ப நாளா இருக்கிறது ரொம்ப நாளா இருக்குமே, அது அவ்வளவு சீக்கிரமே போகாதே. பாத்திரத்துல அழுக்கு ரொம்ப நாளா இருக்க பரணையிலேயே போட்டாச்சுன்னா, அதை எடுத்து தேய்ச்சா ஒரு தரம் தேய்ச்சா போகுமா, போகாது. ஒரு பத்து தரம் அதை கேட்டு அதை சபையனா வச்சு தேய்ச்சு போகலேன்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு, செங்கல் பொடி வச்சு தேய்ச்சு அது வாட்டுக்கு என்னென்னமோ பண்ணி பண்ணி பார்க்குறேன், அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா போறது. அதே மாதிரி எத்தனை நாளா நம்மளுக்கு அறியாம இருக்க, சில கோடி வருஷங்களாக இருக்கு. அந்த அறியாமையில எப்ப சார் போகும் தெரியலையே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா சிவானுகிரகம் வந்தா ஒரு கடத்துல போயிடும். இத்தனை நாளா இருந்தது எப்படி ஒரு நாள்ல போகும், ஒரு சந்தேகம் வரலாம். இமாலயத்தினுடைய குகைக்குள்ள இருட்டு இருக்கு, எத்தனை நாளா இருக்குன்னு சூரியன் அந்த பக்கமே போல சார்மா. குகைக்குள்ள சூரியனுடைய ஒளி போகுமா, கிரணங்கள் போகுமா, போகாது. அந்த குகையெல்லாம் ரொம்ப உள்ளூர இருக்கு, ஒரு மைல் உள்ள போகிறது குகை. அதுக்குள்ள எதுவும் போறதுக்கு வழியே கிடையாது. ஆனா ஒரு நாள் ஒருத்தர் உள்ள போனார், போய் என்ன பண்ணார், ஒரு பேட்டரி லைட் போட்டார், அடுத்த கணம் அங்க இருக்கிற இருட்டெல்லாம் போயிடுது சார். ஏன் இத்தனை நாளா நான் இருக்கேனே, வெளிச்சமே நீ போயிடு, நீ இங்க இருக்க முடியாது, நான் தான் இது எனக்கு சொந்தம், நான் இங்க இருப்பேன் அப்படின்னு இருட்டு சொல்லுமா? ஏன் சொல்லல? அது எவ்வளவு நாளா இருந்த போதிலும், எவ்வளவு பவர்ஃபுல்லா கும் இருட்டா இருந்த போதிலும், அந்த வெளிச்சம் வந்ததுமே அடுத்த கணம் அது எப்படி ஓடி போயிடுறதோ அதே மாதிரி நம்ம இதயத்துல கற்பிடிக்கிறதான அறியாமையானது அறிவு வந்ததுமே ஒரு கணம் மேல நிற்காது. ஆத்யா வித்யா கிருத்யதா நிர்கதா செய்து அனாதிகாலமா இருந்ததான அஜ்ஞானம் அறியாமை என் இதயத்துல இருந்தது எப்படி போச்சுன்னு தெரியல. நிர்கதா நிசேஷன கதா நிர்கதா, ஒரு துளி அளவு வச்சு வைக்கல, லைட்டை போட்டதுமே எங்கேயாவது இருட்டு. நான் ஒரு மூலையில கொஞ்ச நாள் இருக்கேனே, அதுக்கப்புறம் போறேன், உங்க மேக்சிமம் போயிடும், ஒரு சின்ன ரெண்டு பாத்திரம் மட்டும் வச்சுட்டு போறேன் அப்படிங்கிற போல ஏதாவது வச்சுட்டு போறதா? இல்லையே. எப்பொழுது வெளிச்சம் வந்ததோ அடுத்த கணம் அங்கே இல்லை, எல்லாமும் போயிடுது. நிர்கதா செய்து அதுக்கப்புறம் வித்யா கிருத்யா கிருத்யதா ஸ்வத் பிரசாதாது வித்யா கிருத்யா. இந்த வித்தியையும் அறிவும் எங்க இருந்து வந்ததுனால இதயத்துல தான் இருக்கு. நம்ம ரொம்ப பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நமக்கு அறிவெல்லாம் தலையில இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதனால தான் அறியா இல்லைன்னா தலையில எப்படின்னு அடிச்சுக்கிறோம். தலையில அடிச்சுட்டு பிரயோஜனமே இல்லை, ஏன்னா அங்க ஒண்ணுமே இல்லை. சில பேர் சொல்ற களிமண் இருக்குங்கிறாட, நிஜமா அங்க ஒண்ணும் இல்லை. எங்க இருக்குன்னு இருக்கிறதெல்லாம் இதயத்துல இருக்கு. மனசு புத்தி சித்தம் அகங்காரம் இந்த நாளும் இதயத்துல தான் இருக்கு. தெரியாம தலையில இருக்குன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா தலையில என்ன சார் இருக்குன்னு, ஏதோ ஒண்ணு இருக்கு. என்ன இருக்குன்னு கோஆர்டினேட்டர், கண்ணு பாக்குறது, என்ன சொல்றது, நாக்கு சொல்றது ரொம்ப தாகமா இருக்குன்னு நாக்கு சொல்றது, அப்புறம் கண்ணு இப்படியே பாக்குறது. பார்த்தா அந்த மூலையில வாட்டர் இருக்கு, ஒரு ஜலம் இருக்கு, இதை கண்ணு பார்த்தது. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு எழுந்தான், அங்கே போனா சீர்திருத்த குடிச்சான், மறுபடியும் இங்க வந்துவிட்டான். இது நீங்க சாதாரணமாக நடக்கக்கூடியதான செயல், எல்லாரும் பார்க்கக்கூடியதான செயல். ஆனா முதல்ல எனக்கு தாகம் இருக்கு, நான் தீர்த்தத்தை தாகணும்னு நாக்கு தலைக்கு சொல்லிடு. இந்த தலை என்ன பண்ணிட்டு தீர்த்தம் எங்க இருக்குன்னு தேட சொல்லி கண்ணுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கு. இந்த கண்ணானது தேடின பிறகு இந்த இடத்துல இருக்குன்னு கண்ணு சொல்லிட்டு மறுபடியும் புத்திக்கு அந்த இதுக்கு மறுபடியும் என்னாச்சுன்னா அந்த புத்தியானது மறுபடியும் காலுக்கு வேலையை கொடுத்தது. ஆஹ், எழுந்துரு போய் அங்க தீர்த்தத்தை சாப்பிடு. கால் அங்க போனதுமே மறுபடியும் அந்த புத்தி கைக்கு சொல்லியிருக்கு, தீர்த்தத்தை எடுத்த வாயில போடுங்கன்ட்டு. போட்டு விழுங்கின பிறகு மறுபடியும் இங்க வந்து உட்காருங்க. எல்லாமும் என்ன வேலை செஞ்சது, இந்த பிரெயின் வேலை செஞ்சது. புத்திங்கிறது இன்டலெக்ட், அதோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இந்த ஆபீஸ் இருக்கு பார்த்தீங்களா, கார்பரேட் ஆபீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ் சொல்றேன். இதே போல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ் இது இங்க நடத்தணும்னு சொல்றதுதான் தலையில இருக்கு. அது நாடி புஞ்சம், அது வந்து சென்ட்ரல் ஆஃப் ஆல் நர்வ்ஸ், நர்வ் சென்டர் தான் அங்க இருக்கிறது. ஆனா இது என்னென்ன டெசிஷன் எடுக்கிறது, என்ன எடுக்கிறதுன்னு இதயத்துல அதுதான் வர்றதா. என்ன சொன்னாலும் இதயத்தை தான் தொடுறாரு தவிர என்ன சொன்னாலும் தலையில எப்படி காட்டுறானோ இல்ல. அதனால விவகாரம் என்னன்னா அறிவு எங்க இருக்கு சார், இதயத்துல இருக்கு. நம்ம அறிவு தலையில இருக்கோம்னு நினைக்கிறோம், கிடையாது. ஆச்சாரியர் சொல்றார், வித்யா கிருத்யா கிருத்யதா பிரசாதாது கிருத்யதா, இதயத்துல தான் அறிவு இருக்கு, புத்தியானது இதயத்துல இருக்கு. அது எப்படிப்பட்டதான அறிவுன்னு கிருத்யா, அழகானது. இந்த அறிவு இருக்க அதனுடைய ஸ்வரூபமே வேறு. அறியாமையினால நமக்கு ரொம்ப மனத்துக்கு கவலை ஏற்படுறது. அறிந்தவர்கள் நடுவில் அறியாதவன் ஒருத்தன் இருந்தானே, ஆனால் அவன் எவ்வளவு வெக்கப்படுறான் தெரியுமா? நான் அடாடா நமக்கு தெரியல, நம்மளோட ரொம்ப சின்னவாளா இருக்கிறவாள்லாம் ரொம்ப நன்னா படிச்சிருக்காளே, அவளுக்கு எல்லாமே தெரிகிறதே, டக்கு டக்குன்னு தெரிகிறதே, நமக்கு என்ன தான் படித்தாலும் வரமாட்டேங்கிறது வெக்கப்படுறான். ஏன் சுவாமி ஏன் வெக்க பண்ணோம், எனக்கு என்னால் முடிஞ்சது நான் படித்தேன், உங்களால் முடிஞ்சது நீங்கள் படித்தேன் அப்படின்னு சொல்லிக்கிறது தானேன்னார். அது இருக்கிறது, வேறு வழி என்ன பண்ணுறதுன்னு. ஆனால் என்னன்னா சில பேர் படித்தா அதை பார்த்ததுமே ஒரு வியப்பு ஏற்படுறதோ இல்லையா, அது ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. அந்த அறிவு இருக்கிறவாளுக்கு நாலு பேரில் வரும்பொழுது அது சொன்னதுமே டக்கு டக்குன்னு பண்ணும் பொழுது அவளுக்கே ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம், ஒரு மன நிறைவு, ஒரு நான் உயர்ந்தவன் எனக்குடையதான ஒரு எண்ணம், இவைகள்லாம் ஏற்படுறதா இல்லையா அறிவினால. அப்போ என்ன அதான் பெருமையா இதயத்துக்கு பிடித்தது, அறிவானது இதயத்துக்கு ரொம்ப இஷ்டமானது. அறியாமையானது மனுஷனை அப்படியே தலை குனிய வைக்கிறது. பாருங்க சார், இவ்வளவு இருந்தாலும் நம்மளால முடியலையே, நம்ம பார்க்க முடியலையே, நமக்கு இதெல்லாம் தெரியலையே. சில பேர் சொல்ற அந்த சந்தர்ப்பத்துல அறியறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் இல்லாம போயிடுச்சு சார். நீ இப்ப அறிய வேண்டிதானே, இப்ப மண்டையில ஏறல சார், அப்பவும் ஏறல இப்பவும் ஏறல, ஏறாதவனுக்கு இன்னைக்கு ஏறாரு. ஆனா விவகாரம் முயற்சி பண்ணினா வயசானது ஒரு கட்டம் இல்லை, ஞாபகம் வச்சுக்கணும். 90 வயதானாலும் அணிந்து கொண்டே இருக்கணும்னு சொல்றது. எஸ்கந்தோ விஸ்வரூபோவா வேதம் சொல்றது. நம்ம வாசதெல்லாம் நம்மளை விட்டு போகப்படாது, அங்கேயே இருக்கணும், மறந்து போகப்படாது. இப்பெல்லாம் பழச்ச மறந்தாதான் புதுசு கத்துக்கிறாங்கிற பத்தியெல்லாம் அப்படி இல்லை, எப்பொழுதும் இருந்துருக்கேன். ஸ்ருதமே கோபாயா வேதம் சொல்றது, ஸ்ருதமே கோபாயா, நான் கேட்டதை எப்பொழுதும் காப்பாற்றி கொண்டே இரு, கேட்டது அப்படியே நம்மகிட்ட இருந்துட்டே இருக்கணும். அதை நாலு பேருக்கு சொல்லணும். நம்ம நாட்டினுடைய பண்பாடு என்ன, நம்ம எதை வாசிச்சோமோ அதை மற்றவர்களுக்கு சொல்லணும், அவள்கிட்ட காசு ஒன்றும் வாங்கிவிடாது, தானா சொல்லிட்டே இருக்கணும். அவளா கொடுத்தா வந்தா சரி, அவள் கொடுக்கலன்னா பகவான் ஏதோ ஒரு வழியை உங்களுக்கு அனுப்பி வைப்பார் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கக்கூடியதான நாடானது காசுக்காக படிப்பை விற்கிறது இல்லை. இப்படி இருக்கே அந்த ஒரு ஆனந்தமான ஒரு அறிவு ஹிருத்யா ஹிருத்யதாத்வப்ரசாதாது, அந்த அறிவானது இதயத்துக்கு வந்து சேர்ந்து இதயத்துக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு நிறைவை கொடுக்கக்கூடியதான ஒரு சந்தோஷத்தையும் திருப்தியும் கொடுக்கக்கூடியதான ஒரு அறிவானது வந்து சேர்ந்ததையா பரமேஸ்வரா உங்களால இருந்தார். ஆத்யா அவித்யா, ஆத்யா அவித்யா எத்தனை நாளா இருந்தது என்று தெரியல, அப்படிப்பட்டதான மூலாவித்யானது இதயத்துல இந்த நாள் இருந்தது, என்ன விட்டு போயிடுது. இப்ப என்ன வித்யா கிருத்யா, அழகான ஆனந்தமான மனுஷாளுக்கு சந்தோஷத்தை கொடுத்து வியப்பை கொடுக்கக்கூடியதான வித்யானது ஹிருத்கதா ஸ்வத்பிரசாதாது, ஹிருத்கதா ஹிருதயத்துக்குள்ள வந்துடுது, சிக்கலை அவிழ்க்கக்கூடியதான ஒரு ஞானமானது ஹிருத்கதா இதயத்தில் உருவாக தோண ஆரம்பிச்சிருக்கு. அதான் ஹிருத்யா, ஹிருது அஞ்ஞானத்தை போக்கக்கூடியதானது, ஹிருதுன்னா அழிக்கிறதுன்னு அர்த்தம், ஹரதீதி ஹிருது, அது என்ன ஆயிடுதுன்னு அஞ்ஞானத்தை போக்கக்கூடியதான விஞ்ஞானம். நமக்கு புத்தகத்தை அப்படியே நோட்டு பண்ணினா ஒன்றும் வராது, அது எப்படி யூஸ் பண்ணணுங்கிற ஞானம். ஸோ வெறும் அறிவில்லை சார், விஞ்ஞானம், அந்த விஞ்ஞானமானது ஹிருத்யமாச்சு. ஹிருத்யா ஹிருத்யதானி த்வத்பிரசாதாது சேவே நித்யம் ஸ்ரீகரம் த்வத்பதார்த்தம். ஹே பரமேஸ்வரா, ஸ்ரீகரம் த்வத்பதார்த்தம் எப்பொழுதும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது, அப்படிப்பட்டதான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான உங்களுடைய ஸ்ரீகரமான பதார்த்தம் இது. பாத தாமரே பாவே முக்தேர் பாஜனம் ராஜமௌளே, ஏ ராஜமல்லே, இவருக்கு ராஜமௌளின்னு கூப்பிடுற பரமேஸ்வரனை. ஏன்னா ஒழிக்கின்றதான சந்திரனை தலையிலேயே வச்சுருக்க, இந்த டாக்டர் தான் போய் பார்த்தேன்னா தலையிலேயே ஒரு லைட் ஒன்று வச்சுருக்கார், நெத்தியில போட்டிருக்கார், என்னடா அது பார்க்கறதுக்கு கண்ணு காது இவங்கெல்லாம் வந்தேன்னா பார்க்கறதுக்கு ஒரு லைட் ஃபோக்கஸ் பண்ற போல பரமேஸ்வரன் முதல்ல அவர் தான் ராஜமௌளே, தலையில சந்திரனை வச்சுட்டு இருக்கார். ஏன் எப்பொழுதும் பிரகாசிக்க கூடியதான சந்திரனை வச்சுட்டு இருக்கல பரமேஸ்வரா. பாவே முக்தேர் பாஜனம், நீங்க என்ன பண்றேன், முக்தேர் பாஜனம், முக்திக்கு வழிகாட்டக்கூடியதான உங்களையே நான் என்ன பண்ணுவேன், உங்களை நினைப்பேன், உங்களை தியானம் பண்ணுவேன், அதனாலயே போறோம் எனக்கு. ஏன்னா இவ்வளவு உயர்ந்ததான யாருடைய தியானத்தினால மனுஷனுக்கு சந்தோஷம் ஏற்படுறதோ, நிறைவு ஏற்படுறதோ, இருக்கக்கூடியதான துன்பங்கள்லாம் போயிடுறதோ, ஆனந்தமான நிலை அடைகிறானோ, அப்படிப்பட்டதான சுரூபம் ஆத்யா அவித்யா ஹிருத்கதா நிர்கதா செய்து வித்யா ஹிருத்யா ஹிருத்கதா ஸ்வப்ரசாதாது சேவே நித்யம் ஸ்ரீகரம் ஸ்வப்பதாப்தம். தங்களுடைய பாத தாமரை அதை நினைச்ச மாத்திரத்தினால ஸ்ரீகரம் எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடியது. முக்தேர் பாஜனம் முக்திக்கு கொடுக்கக்கூடியது, முக்திக்கு சாதனமாக இருக்கக்கூடியதான அதை எப்பொழுதும் நாம் பாவே பாவித்துக் கொண்டே இருப்பேன் அப்படின்னு பகவான ஸ்தோத்திரம் பண்ணினார். இதை நினைச்ச மாத்திரத்தினால பலமானது அஞ்ஞானம் போச்சுன்னு சொன்னேன். அஞ்ஞானத்தோட என்ன போச்சுன்னார், அஞ்ஞான காரியமும் போச்சு. அறியாமையினால ஏற்பட்டதான பல துன்பங்கள், அந்த துன்பங்களுக்கு காரணமான பாபங்கள்லாம் அழுது போயிடுது. பாபமானது அவ்வளவு சீக்கிரமா போகாது. பாபம் போனாலும் என்ன ஆச்சுன்னார், அந்த பாபத்தோட சேர்ந்ததான ஒரு இம்ப்ரெஷன் பாவனை, அந்த வழக்கம் போகாது. ரொம்ப நாளா சீட்டாடிண்டே இருக்கிறோம், சீட்டு ஆடலைன்னு வச்சுட்டோம். சொன்னார், எல்லாரும் சொன்னார், இந்த மேல சீட்டை தொடமாட்டேன்னா எல்லாம் ஆச்சு. 10-15 வருஷம் ஆச்சு, தொடவே இல்லை. ஆனா ஒரு நாளைக்கு கல்யாணத்துக்கு போனார், ஒரு கை குறையறதுன்னார் யாரோ ஒருத்தர். அது பரவாயில்ல, நாங்கெல்லாம் காசு வச்சு சீட்டாடல வாங்கோன்னார். மறுபடியும் புரிந்தார் சார், மறுபடியும் பழைதெல்லாம் ஞாபகம் வந்துருது எல்லாம் பார்த்தோம். இந்த ஹேபிட்னு ஒண்ணு இருக்கு பார்த்தா, வழக்கம், அது மறுபடியும் வந்து சேரும். நான் பண்ணலேன்னு சொன்னாத போதிலும், ஆனா அந்த பண்ணத்தினால வந்ததான ஒரு பழைய சம்ஸ்காரம் வாசனைகள் எல்லாம் அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா போகாது. நாராயணன் இவைகள்லாம் போகுமே தவிர பாபங்கள் போகலாம், பாவத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான வாசனைகள் போகலாம். அது எப்ப போகும்னா, ஈஸ்வர அனுகிரகத்தினால ஞானம் வந்தா தான் போகும். ஆகையால் ஞானம் வந்தால் அஞ்ஞானத்தையும் அஞ்ஞான காரியமான வாசனைகளையும் சம்ஸ்காரத்தையும் எல்லாவற்றையும் தொடச்சு எடுத்துவிடுறது. அதனால அப்படிப்பட்டதான ஞானம்தான் வேணும். அந்த ஞானம் வந்ததனுடைய பலன் என்ன அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் துரிக்ரதானி துரிதானி துரட்டராணி சௌர்பாக்ய துக்க துரஹங்கிருதி துர்வசாம்சி சாரம் ஸ்வதீய சரிதம் நிதராம் விபந்தம் கௌரி ஜமாமிஹ சமுத்தர சக்கடாட்சைஹி துரிக்ருதானி துரிதானி துரட்சராணி. நம்ம தலையில பிரம்மதேவர் எழுதியிருக்கார், இவனவன் பிறந்ததுமே என்னென்ன துன்பங்களை அனுபவிப்பான் அப்படின்னு. இந்த பிரம்மதேவர் கேட்டார் இந்த வேலைன்னா, தலையில தலை எழுத எழுதுறது தான் இவருக்கு, அதை எழுதுறதோ ஏதோ நல்லா எழுதிட வேண்டியதானே, இவன் பாஸ் பண்ணட்டும், முக்தி அடையட்டும், சௌக்கியமா இருக்கட்டும், இப்படின்னு எழுதிட வேண்டியதானே அப்படின்னார். அவருக்கு அப்படி எழுதக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் இல்லை, அவருக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. எப்படி எழுதுறார்னா, போன ஜென்மம் அவர் என்னென்ன பண்ணினானோ அந்த கர்மாக்களுடைய பலத்தை தான் அவர் எழுதலாம். புண்ணியம் பண்ணியிருந்தா இவனுக்கு சுகம் வரும் அப்படின்னு எழுதுவார், பாபம் பண்ணியிருந்தாரேனால் இவர் துன்பத்தை அடைவார் அப்படின்னு அவருக்கு அங்க ரூல் இருக்கு. அப்ப என்ன ஆச்சுன்னார், அதை முதல்லயே எழுதி விட்டார். எப்பன்னார், நீங்க பிறக்கிறப்பவே, பிறக்கிறப்ப இல்லை, பிறக்கிறதுக்கு 10 மாதம் முன்னாலேயே, அம்மா வயசுல இருக்கிறப்பவே எழுதிட்டார். ஆகையா உங்களுடைய தலை பாமாறும் பொழுது அங்கேயே அந்த நெத்தியிலேயே இந்த எழுத்தோடையே வந்து சேர்ந்து என்ன பண்றது, அந்த அக்ஷரங்கள் துரிதானி துரட்சராணி. அதனாலதான் பிரம்மதேவர் இப்படி தலை எழுத்தா எழுதி விட்டார் அப்படிங்கிற பார்த்தீங்களா. இந்த தலை எழுத்துங்கிற ஒரு கான்செப்ட் எங்க இருக்குன்னா, இப்ப மாடர்ன் டேஸ்ல டிஎன்ஏங்கிறோம், அவன் பிறக்கிறப்பவே அவனுடைய கருவிலேயே இவை எல்லாம் இருக்குங்கிறான். இவனுக்கு இன்ன இன்ன தேதியில இன்ன ஜுரம் வரணும், இவர் இதனாலதான் பிராணனை போகணும், எல்லாம் அதுக்குள்ள கோடட் அப்படிங்கிறான். இத நாங்க சொன்னா நம்பல, சயின்ஸ்ல சொன்னா ஓஹோ ரைட்டுங்கிற, சாஸ்திரம் என்ன சொல்றது அப்ப இதுவும் சாஸ்திரம் பா, நிஜம் இதுதான், அவனுக்கு வியாதி இதுதான் தெரியும். ஆனா இங்க என்ன சொல்றான், உங்களுக்கு என்னென்ன சுகம் வரும், என்னென்ன துன்பம் வரும், என்னென்ன இன்பம் வரும், அவைகள் எல்லாமே முன்னாலேயே கோட் பண்ணி வச்சிருக்கும். அது என்ன, நீங்க சாதாரணமாக பார்க்க முடியாது. எனக்கு என்ன இருக்குன்னு நெத்தியில் அப்படியே தோலை கிழிச்சு உள்ள பார்த்து, இல்லை அது இப்போ மாடர்னா அது வந்து போட்டோ பிடிச்சு அப்படி எல்லாம் பண்ற பாத்தீங்களா, அதெல்லாம் என்ன அந்த எழுத்தே உங்களுக்கு புரியாது, டாக்டர் எழுத்து மாதிரி ஒண்ணும் அவ்வளவு சீக்கிரமா ஒண்ணும் புரியாது. அவ புரியலன்னா அது எப்படி சார் பண்றது? ஆனா அதை தொடக்கிறதுக்கு வழி உண்டுங்க. அதுல அந்த தலையெழுத்து இருக்கே, அதை எடுத்து படிச்சு படிச்சு பார்த்தாலும் துன்பம் வருதுன்னு கவலை தானே. சில பேர் நாடி ஜோசியத்துக்கு போனாலும் சந்தோஷம் போயிட்டு வந்தோடனே போயிட்டு வந்து என்னாச்சுன்னு போயிட்டு வந்தவரை 40 பேஜ் நோட்டு முழுக்க எழுதி கொடுத்துருக்காரு. எல்லாம் செய்யுள்ள இருக்கு. அதுக்கு அர்த்தம் புரியல, மறுபடியும் நம்மகிட்டே வர இது என்ன பிராரப்தமோ அது முழுக்க எழுதிட்டு அதுல என்ன எழுதியிருக்காரு, போன ஜென்மாவில் நீங்க ஒரு கோவில் கட்டினேள் நன்னா தான் இருக்கு, ஏதோ இன்னார கொண்டுட்டேள், அதுக்காக ராமேஸ்வரத்துக்கு போங்க, சிலஹோமம் பண்ணுங்க, எத்தனை 3 தரம் பண்ணணும், இப்படி எல்லாம் எழுதியிருக்கு. இவனா நான் இந்த பாப்பம் பண்ணினேனே சார், என்ன கேட்டீங்கன்னா நாடி ஜோசியம் பண்ணினவரை எழுது, அவரை போய் கேளுங்க, அவருக்கு என்ன காக்கா வந்து சொன்னார், காக்கா புசுண்ட ஜோசியம். ஆனா விவகாரம் என்ன, இப்படி எழுதினார் இப்படி இருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதை போக்க முடியுமா? அதுக்கு பிராயசித்தம் பண்ணினேனால் அந்த பாப்பம் உங்களை ஒட்டாம இருக்கே தவிர மறுபடியும் அந்த பாப்பம் பண்ண மாட்டேள் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஏதாவது அத்தாரிட்டி இருக்கா, கேரண்டி இருக்கா? ஒன்றும் இல்லை. ஆனால் எப்படி சார் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு, எங்கள் ஈஸ்வர அனுகிரகம் ஈஸ்வரனை வணங்குங்கோ, அவர் என்ன பண்ணுவார் தெரியுமோ, நான் தன்னுடைய கால் கட்ட வரனால எல்லாத்தையும் அழிச்சு விடுவார். பிரம்மதேவருக்கு மேலே இருக்கிறவர் அவர் அழிச்சு விடுவார். துரிக்ரதானி துரிதானி துரக்ஷராணி துரட்சராணி, கெடுதலாக எழுதப்பட்டதான அக்ஷரங்களை அழித்து விடுவார். ரொம்ப பேர் சொல்றார் சார் பிராரப்த கர்மான்னு, ஒரு பக்கம் அதை தவிர்க்கவே முடியாது, யாரா இருந்தாலும் அனுபவிச்சுத்தான் ஆகணும் அப்படின்னு ஒரு பக்கத்துல சொல்லிட்டே இருக்கேள், ஒரு பக்கத்துல தூரிக்கிறதானி துரிதானி துரட்சராணின்னு சொல்றேள, என்னமா அது போக்க முடியும்? போக்க முடிஞ்சா அது பிராரப்தம் இல்லை, பிராரப்தமா இருந்தா போக்க முடியாது. ஞானம் வந்தாலும் பிராரப்தம் போகாதுன்னு வேற சில சமயத்துல சொல்லிட்டு இருக்கேன். ரெண்டும் ரைட்டு என்ன சார், அதுவும் ரைட்டு இன்னொரு ரைட்டு, போகாதுன்னு சொல்றது ரைட்டு, போகும்னு சொல்றது பரஸ்பர விருத்தமா இருந்தா அது எப்படி ரெண்டு ரைட்டா இருக்க முடியும்? இந்த பாருங்க, அனுபவிக்க வேண்டியது அனுபவிக்க வேண்டியதுதான், ஆனா அனுபவிக்கும் பொழுது அந்த துன்பமானது உங்களை வந்து இடிக்காம பாத்துக்கிற வழி பரமேஸ்வரர். இப்ப நடந்து போறோம், நடந்து போகும்பொழுது காலில் முள்ளு தைக்கிறது, கிளாஸ் எல்லாம் தைக்கிறது, என்ன பண்றது, ரோட்ல எப்படி போட்டிருக்கா சார் அப்படின்னு கவலை பண்ணிட்டு நம்ம தலையெழுத்துங்கிறோம். ஆனா என்ன பண்ணினா, அவனுக்கு ஒரு அழகான ஒரு செருப்பை போட்டு கொடுத்தோம். இப்ப என்ன, அதே கிளாஸ் மேலையும் அதே முள்ளு மேலையும் காலை வச்சார். இப்ப என்ன ஆச்சுன்னார், இப்பவும் நடந்தார், நடந்தா போனார், ஆனா இப்ப முள்ளு தைக்கல. புரியுதோ? அப்ப விவகாரம் என்ன ஆச்சுன்னார், முள்ளு தைச்சாலும் அந்த காலில் நிக்கல, டக்குன்னு தைச்சிருந்து கீழே விழுந்துருக்கு, சரியா போயிடும். இப்படி துன்பம் வந்த போதிலும் அந்த துன்பத்தினுடைய ஒரு வேகமானதை குறைக்கிறதுக்கோ அல்லது துன்பமே இவனால படாமல் இருக்கிறதுக்கோ பண்ணக்கூடியதான உபாயங்கள் இருக்கோ இல்லையோ லோகத்துல, நேர நெருப்புல இருந்து அப்படி பார்த்தனா பழைய நாள்ல என்ன பண்ணுவோம், துணியை வச்சு பாத்திரத்தை இறக்குவா. மாமி எல்லாம் என்ன பண்ணுவ, பழைய துணியை வச்சுருப்ப, அதை தின தினம் துவைப்பா, அது வேற ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப ஏதோ ஒண்ணு வச்சுருக்கான், ஒரு இது மாதிரி கொரோனா மாதிரி ஒண்ணு வச்சுருக்கான், அதை தேய்க்கிறதே இல்லை பிராரப்தம், அது நேற்று முந்தா நேற்று அப்படியே இருக்கும். அங்கே ஒரு துணியை வச்சுருக்கா, அதை என்ன அந்த பிரம்ம மாதிரி, அச்சேத்யோ எமது ஆக்கியோயம் அக்லேத்யோ அசோட்சேவஜா, நெருப்பில் போட்டாலும் அது எரியாது, ஜலத்தில் போட்டாலும் அது நினையாது, என்ன அத்தனை நாளாக பழைய துணியை வச்சுருக்கோம் அப்படி இல்லை. விவகாரம் என்ன ஆகிடுதுன்னு, அது மாதிரி அந்த துணியை வச்சு இறக்கிட்டு இருந்தா சில நாளைக்கு இன்னும் சில பேர் இந்த கடைசியில் சமையலா இருந்து முதல் வேணா தெரியுமோ, நான் அதை நல்லா துவைச்சு காயப்படுறோம், மடியா இருக்கணும் நாளைக்குன்னு. பழைய சம்பிரதாயம் வேறு, இப்போ சம்பிரதாயம் வேறு. இப்போ நாமெல்லாம் ஹோம் சயின்ஸ் வாசிச்சுட்டு சமையல் கட்டுக்கு போகிறோம், பழைய நாளில் ஒன்றுமே வாசிக்காம சமையல் கட்டுக்கு போய் எல்லாம் பின்னால் தெரிஞ்சுட்டேன் வித்தியாசம். இப்படி அந்த துணியை வச்சுட்டு இருக்கிற காசு தெரியாம கீழே கொட்டிட்டுன்னு வச்சுக்கலேன், ஒவ்வொரு நாளைக்கும் என்ன மேலே படாமல் அவள் கற்றுட்டு இருந்தாள், எப்படி உருவாக்க கீழே விழுந்தாலும் நம்ம மேலே படாமல் அதை எடுத்துகிட்டு வரப்ப கேர்ஃபுல்லாக இருப்பாள், ஒவ்வொரு பதார்த்தையும் எடுத்துகிட்டு வரப்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டு எவ்வளோ பத்திரமாக பிடிச்சிருந்தேன் அப்படியே அழகாக இருந்தேன். இப்போ என்னடா சொன்னார், இப்போ அதுவே அந்த துன்பமே இல்லாதான வழிக்கு பண்ணிவிட்டா லோகத்தில், மைக்ரோவேனில் ஓவரில் வச்சுட்டு இருக்கான், அதை பத்திரமாக எடுத்து வெளியில வச்சுட்டு இருக்கா. இப்படிலாம் விவகாரங்கள்லாம் அது மாதிரி சிரமம் இல்லாம ஆயிடுது. அதே மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கோம், துன்பம் வந்த போதிலும் அந்த துன்பத்தை நமக்கு அதனுடைய வேகம் வராமலோ அதை குறைக்கிறா போலயோ எப்படி சாதனங்கள் உலகத்துல நாம பார்த்திருக்கோமோ அதே போல பரமேஸ்வரன் அனுகிரகத்தினால் நமக்கு புது சாதனங்கள் ஏற்படும். ஆகையால் துன்பமோ வந்தாலும் அந்த துன்பம் உங்களை தாக்க விடாது. இலையில போடுற வரைய இலையில போடுற பதார்த்தத்தை போடாதேன்னு சொல்லப்படாது. ஆனா அதை உட்கொள்றதும் உட்கொள்ளாம இருக்கிறதும் உங்க கையில தானே இருக்கு. உமக்கு வயர்ல எவ்வளவு இடம் இருக்கோ அவ்வளவுதானே உட்கொள்றேன். நிறைய போட்டுவிட்டா நிறைய சாப்பிட முடிகிறதோ இல்ல. அப்ப விவகாரம் என்ன, எல்லாம் சாப்பிட்ட பிறகு எல்லாம் ஆன பிறகு போட்ட பிறகு எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை மட்டும் எடுத்து சாப்பிடணும். எல்லாம் இருந்தாலும் தயிர் பச்சடியை முதல்ல சாப்பிட்டோம் சார். என்னப்பா தயிர் தானே முதல்ல சாப்பிடணும், லாஸ்ட் தானே சாப்பிடணும்னு எனக்கு பிடிக்குங்கிறவன் என்ன பண்றது, அதை எடுத்து முதல்ல போட்டுனா அப்படி வந்த பிறகு அதை நம்ம எப்படி உட்கொள்றது எனக்கூடியது நம்ம கையில இருக்கு. அதே மாதிரி இந்த பரமேஸ்வரன் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்தவர், எதை நீங்க வேணுமோ அதை எடுத்துக்கிறான், மீதி எல்லாம் என்ன அதுக்கு வந்து உங்களை உங்களுக்கு சம்பந்தம் இல்லாம பண்றாராம். அது போல உங்களுக்கு சகாயம் பண்றாருதானி. அந்த ஈஸ்வர அனுகிரகம் இல்லாத போனா நமக்கு இதுதான் நல்லது என்று கருதி நான் போட்டுக்கிறோம், அது துன்பத்தை கொடுக்கறது. என்னமோ புதுசா இருக்கேன் ஸ்வீட் பிரச்சனை மாதிரி இருக்கேன்னு எடுத்து வாயில வச்சிருந்தான். அது என்னடா ஆந்திரால போனா அந்த மிளகா பச்சடி கண்ணுல ஜலம் வருது, என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன ஸ்வீட் பிரச்சனை நினைச்சேன்னு அதுக்காக தான் முன்னால பாக்கணும். நமக்கு தெரியாம ஒண்ணு இன்னொன்னு ஆயிடும். அது மாதிரி பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் இருக்கவே ஆனால் அவர் என்ன பண்றாரு, பிராரப்த கர்மாவனால வந்த போதிலும் அதை உங்களை அப்ப தாக்காமலோ இல்ல அதனுடைய வேகமானது குறையும்படியோ பண்றாருக்கியம். இந்த தௌர்பாகியம் என்ன பேட் லக்னு சொல்றீங்களோ இது, இந்த பேட் லக் இருந்தா அது உங்களை அஃபெக்ட் பண்ணாம பாக்கிறார். துக்கம் துன்பம் வந்தால் அந்த துன்பமானது உங்களுக்கு மேல வராம பாக்கிறார். அதே போல துரகங்கிறது துர்பதாம்சி தீர்த்தத்தை மேல விடறா போல பிராரப்த கர்மா இருக்கு. என்ன பண்ணினா கரெக்டா அந்த சமயத்துல யாரோ ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை கொடுத்தார், அதை கையில வச்சுட்டா விழுந்தா அது மேல விழுந்தது. உங்க மேல விழுந்து உங்களுக்கு கொப்பளம் ஏற்பட வேண்டியதான பிராரப்த கர்மா இருந்தால் 1000 ரூபாய் பொருள் உங்க மேல கொடுத்து அது மேல விழுந்து அந்த பொருள் கெட்டு போச்சு. இவன் அப்புறம் கவலைப்பட்டான், 1000 ரூபாய் பொருள் போச்சு, 1000 ரூபாய் பொருள் போனா போறது, அது உங்க வயசுல விழுந்ததுன்னா 1000 ரூபாய் டாக்டர் கொடுத்துருப்பேன், அதோட வலியும் அனுபவிச்சிருப்பேன். எது தேவலேன்னா பொருள் போச்சுன்னு மனக்கவலை உண்டுதான், ஆனா வலிங்கிறது உங்களுக்கு போச்சு, 1000 ரூபாய் செலவாங்க ஒண்ணா போயிடுது. அதே மாதிரி சௌர்பாக்கிய துக்க துரகிருதி துர்வசாந்தி எல்லாத்த விட ரொம்ப மனுஷனுக்கு துன்பத்தை கொடுக்கறது என்ன தெரியுமா, துரகங்காரம். நான் எனக்குடையதான எண்ணு, யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தையினால எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமோ, நான் நீ மட்டும் தேவலையா உனக்கு இப்படித்தானே அப்படின்னு அவளை வையறான். இவன் விஷத்தினால அவளுக்கு இதை விட கோபம் ஜாஸ்தி ஆயிடுது, அந்த கோபம் ஜாஸ்தி ஆனால் மறுபடியும் துன்பம் ஜாஸ்தி ஆயிடுது. பார்த்தீங்களா, அதனால என்ன பண்றாரு பரமேஸ்வரன், உங்களுக்கு அகங்காரத்தை குறைச்சிடறாளா, யாராவது வச்சாளா சரி நமக்கு இன்னைக்கு இந்த பாபம் இருந்தது, இந்த வார்த்தையை கேட்க வேண்டியதான பாபம் இருந்தது, இதோட போச்சு அப்படின்னு சாந்தமாயிட்டு வாய போட்டு இருக்கு. நீங்க பேசாததுனால என்ன ஆயிடுச்சுன்னு அதுக்கு அடுத்ததாக கோபம் வரலை. அப்படி இல்லாத போனால் என்ன ஆயிடும்னர், துரகங்காரம் ஜாஸ்தி ஆயிடும். இப்ப என்னாச்சு, பகவான் என்ன பண்ணினார், பரமேஸ்வரன் உங்களுக்கு அகங்காரத்தை குறைச்சார், நம்ம கர்வத்தை குறைச்சார். கர்வம் குறைச்சதுனாலேயே 90% இந்த ப்ராப்ளம் போயிடுது. இந்த ஞான நிஜமான படிப்பு வந்து அகங்காரம் போகும், நிஜமான படிப்பு வந்தா வினயம் போகும், இந்த பொய்யான படிப்பு வந்தது ஏனால் கர்வம் தான் ஜாஸ்தியா இருக்கும். பேருக்கு பின்னால ஒரு 50 டிகிரி போட்டுக்கிறார் பாருங்க, இது தெரியணுமா, டாக்டர்கிட்ட போறேன் நம்பித்தானே போறேன், இந்த டாக்டர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணாரா, இங்கிலாந்துல பாஸ் பண்ணாரா, ஏதாவது நம்ம பாக்குறோமா, அந்த போர்டே கவனிக்கிறது இல்லை. ஒரு நம்பி இவர் நல்லவர்னு யாரோ ஒருத்தர் சொன்னார், அவர்கிட்ட வாங்கிட்டா மருந்து 2 மாத்திரை சரியா போயிடுது, 10 மாத்திரை எழுதி கொடுத்தா 2 மாத்திரை போட்டுட்டா 3வது மாத்திரை கிடமை இல்லை, டோட்டலா போயிடுது. சந்தோஷமா சொல்றாரு, 8 மாத்திரை காசு கொடுத்துருக்காரு, போனா போறதுன்னு குப்பையில போட்டார், ஆனா என்னடா மனசுல ஒரு சந்தோஷமா போறாரோ பார்த்தவளுக்கு அந்த டாக்டர் அவர் கைராசின்னு கையில ராசியா இருக்க ஜோசியர்னா கையில ராஜசக்கரம் வச்சிருந்திருப்பார், சொல்ற கை ராஜியா இருந்துட்டு இருக்கார் அப்படின்ட்டு. அவர் என்ன படித்தார் ஏதாவது நம்ம ஞாபகம் இருக்கா, ஏதாவது பாக்கிறோமா? இல்லை. ஆனாலும் பேருக்கு பின்னால இத்தனை டிகிரி எதுக்கு சார் போட்டுக்கிறேன்? அகங்கார். நான் படித்தேன் அது வரப்படாது. நம்ம நாட்டில் படித்தவாள்னா வேதாத்தியனம் பண்ணா நான் 15 வருஷம், வேத பாஷ்யம் வாசிக்கணும் ஒரு 10 வருஷம், சாஸ்திரம் வாசிக்கணும் ஒரு சாஸ்திரத்துக்கு 10 வருஷம், எனக்கு 4 சாஸ்திரம் 40 வருஷம், 60-70 வருஷம் இவ அதுலயே முட்டி முழிச்சுட்டு பண்ணிட்டே இருக்க. மனுஷால பார்த்தேன்னா இவர் இவட படிச்சாராங்கிறே அறிவில்லாம நமக்கு தெரியாது. அப்படின்னா வித்யாததாதி வினயம் வினயாத்தியாதி பாத்திரதா, வித்யாததாதி வினயம். ஒரு மனுஷனுக்கு வித்யானது என்ன பண்றது? அடக்கத்தை கொடுக்கறது. அடக்கம் வந்ததுனால் அவன் எல்லா நல்ல காரியத்துக்கும் பாத்திரனாகிறான். பாத்திரன் ஆகிறதுனால அவனுக்கு சுகமும் பழமும் தேடிட்டு வருது. இவன் எனக்கு வேணும் அவளை கொடுங்கன்னு கேட்கறதே இல்லை. ஜனங்களுக்கு சகாயம் பண்ணி கொண்டே இருக்கான், காசு தானா பகவான் கொடுத்துட்டே இருக்கார். இப்படி இந்த வினயம் இருக்க அது வரணுமையானால் ஈஸ்வரானுகிரகம் வரணும். இல்லாத போனால் படிக்க படிக்க நான் தான் உயர்ந்தவன் எனக்கூடியதான கர்வம் வந்துடும், கர்வத்தினால துன்பங்கள் வரும். ஆகியால் துர்பாக்கிய துர்க்க துரகங்கிறது துர்வசம் இதெல்லாம் தூரிக்கத்தானி. துன்பம் எட்டி போச்சு, பேட்லக் எட்டி போச்சு, அகங்காரம் எட்டி போச்சு. இனிமேல மனுஷர்கள் யாரும் வெய்யறது இல்லை. உங்கள்கிட்ட காசு இல்லை, உங்களை கண்டா 4 பேருக்கு பிடிக்கல, என்ன பண்ணுவான்? எல்லாருமே உங்களை வச்சுட்டே இருப்பான் ரோட்ல பண்ண, அதை போயிட்டே இருக்கு பாத்தியா அப்படியே சொல்றது. மனுஷன் உயிரோட இருக்கு, அது போறது பாத்தீங்கன்னா இப்படின்னு வெய்ய ஆரம்பிச்சு விடுவான். ஆனா விவகாரம் என்னடா, இந்த பாலிடீஷன்ஸ் எல்லாம் எல்லாரும் வாய்க்கு வந்தபடி வெய்யறான் பாத்தேடா, இன்னும் அதுலயே இருந்துட்டு கேண்டார். காசு அப்படி பண்றதுன்னு. ஆனா விவகாரம் என்னன்னா, ஒரு வார்த்தை வச்சா மனதுக்கு எவ்வளவு கட்டம் இருக்கு. இப்படி இந்த விஷமே உங்க காதலே விழாதான் உங்களை யாரும் வைய மாட்டான். துர்வசாந்தி தூரீக்கிரதானி, இவைகளுக்கெல்லாம் மூலமா இருக்கக்கூடியதான யாரு ஒரு பாப்பம் உண்டோ அந்த பாப்பமும் இவனை விட்டு போச்சு. தூரீக்கிரதானி தூரிதானி, அதனால துரக்ஷராணி பரமேஸ்வர பிரம்மதேவர் எழுதினதான எல்லா விதமான துன்பங்களும் எல்லா விதமான தலையெழுத்துகளும் கெட்ட தலையெழுத்தெல்லாம் போயிடுது. கெட்ட தலையெழுத்து போனாலே போறோம், நல்லது தானா ஓடி வருதுன்னு. இதெல்லாம் சிவபிரசாதத்தினால போச்சு. பகவன் நாமா சொன்னா ஹரான்னு ரெண்டு நாமா, சிவான்னு ரெண்டு எழுத்து. இதை சொன்னா என்ன பலம்னு கேட்டீங்களா? இதான் பலம். துரிக்ரதானி துரிதானி துரக்ஷராணி சௌர்பாக்கிய துக்க துரஹங்கிருதி துர்வசம் ஸ்ரீ சாரம் துவதீய சரதாம் நிதராம் பிபந்தம். அதோட இல்ல. இப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு பலமும் இத்தனை பலமும் வந்த பிறகும் பகவானுடைய அந்த லீலைகள்னே அந்த கதையை கேட்டுட்டே இருக்கான், திருவாசகம் படிச்சுட்டே இருக்கான். என்ன சுவாமின்னு அந்த பகவானுடைய உயர்வை பத்தி சொல்லிட்டே இருக்க, சிவஸ்தோத்திரங்கள் படிச்சுட்டு இருக்கான், பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம் கேசாதி பாதாந்த ஸ்தோத்திரம், அந்த பரமேஸ்வரனை பத்தி அவருடைய லீலைகள், மார்க்கட்டைய லீலை, ஆலாகல லீலைகள் அப்படின்னு ஒவ்வொன்றும் படிச்சுட்டே இருக்கான் சார். ஏன் படிக்கிறான்? அதனால எது லாபமும் தெரியல. இருந்தாலும் எனக்கு என்ன மனசு நிம்மதி ஏற்படுறது, ஏதோ இந்த புத்தகமும் அந்த புத்தகமும் படிச்ச மனசுல கவலை உண்டு பண்றதை விட டிவியை பார்த்து மாமியார் மாட்டை பொண்ணு சொன்னேன், நீ வச்சத்தியா நான் வச்சத்தியா அப்படின்னு. எந்த டிவி சீரியல்லையும் ஆரம்பிச்சதும் முதல்ல என்ன, நீ வச்சத்தியா நான் வச்சியா இப்படி சண்டை போட்டுக்கிறது ஒருத்தருக்கு பேய் பொம்மை இதெல்லாம் வரிசையே சொல்லி அதையே பார்த்துட்டே இருக்கணும் இல்லையா? ராத்திரி தூக்கத்திலையும் பேய் தான் கனவுல வரும், அதையே பார்த்துட்டே இருந்தேன். விவகாரம் என்னடா ஆச்சுன்னர். அப்படி இல்லாமல் மனுஷியனுடைய ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கறது பார்த்தேடா சாரம் எது ஸ்வதீய சரித்தம், உங்களுடைய திவ்யமான ஒரு சரித்தம். எத்தனை சரித்தங்கள் கேட்க கேட்க எத்தனை தான் படித்தாலும் திகட்டலையே. ராமாயணத்தை பல முறை படித்தோம், இன்னும் திகட்டுறதா தெரியாதா? ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் தெரியும். இருந்தபோது அதை படித்த ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம், ஒரு மன நிம்மதி அப்படின்னா எழுதப்பட்டிருக்க புஸ்தகங்கள். இந்த புராணங்கள்லாம் எப்படி இதை தெரிஞ்சிருந்தாலும் அதை படித்தா ஒரு மன நிம்மதி ஏற்படுறதோ இல்லையோ? அப்படி சாரம் ததீய சரிதம் நிதராம் பிபந்தம், எப்பொழுதும் குடித்து கொண்டே இருக்கான், கேட்கலையாம், காதால குடிச்சுட்டு இருக்காரான். நிதராம் பிபந்தம் ஏண்டன்னார், நம்ம பண்ணக்கூடியதான எல்லா காரியங்களையும் ரொம்ப சுலபமான காரியம் என்னடன்னார், குடிக்கிறது. கடிச்சு சாப்பிட்றான் பாருங்க, சாக்லேட்டை சப்பி சாப்பிட்றான், ரொம்ப சிரமமாக இருக்கு. 4 சாக்லேட் இருக்கு, 5 அதுன்னா வேண்டாம் இப்போங்கிறோம். அதே சீட முருகனர் பல்லு ரொம்ப தகரா சார், வயசா எடுத்து வேண்டாம். பாட்டிய மன்னர் உரலை கையில வச்சுட்டு இருக்க, அது வந்து இடிச்சு சாப்பிடுறான், அத பால்ல போட்டு இடிச்சு சாப்பிடுறான். ஆனா இந்த கட்டம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, பால் பாயசத்தை அப்படியே குடிச்சிடுறாளோ இல்லையா? அப்ப என்னாச்சு, அது விட்டுடா, எவ்வளவு வயசானாலும் என்ன ஆனாலும் அது குடிக்கிறது எப்படி சுலபமாக இருக்கோ அதே மாதிரி சிவனுடைய கதா கர்ணாமிரதத்தை அப்படியே காது வழியாக கேட்டுட்டேர்கள். சிவலீலாமிரதம் சிவகர்ணாமிரதம் இப்படின்னு பகவானுடைய நீலைகளை நிதராம் பிபந்தம் விடாம சாப்பிட்டு இருக்கேனப்பா, குடிச்சுட்டு இருக்கேன். கிரீச கௌரீச மாமிக சத்குட சமுத்தர சட்டை கௌரீச மாம் இஹ சமுத்தரா, இந்த சம்சாரத்துல கஷ்டப்பட்டு இருக்கேன், இதுல இருந்து மேல தூக்கி விடுங்கோ, வேற ஒண்ணும் கேட்கல, மேல தூக்கி விடுங்கோ இந்த கவலைகளை விட்டு. ஏதோ மனசுல ஏதோ துன்பம் வந்துட்டே இருக்கே, இந்த துன்ப கடல்ல இருந்து என்ன தூக்கி விடுங்கோ. மாமுத்தரா சத்கடாட்சி, இது என்ன, நதியில வேகத்துல அடிச்சுட்டு போயிட்டே இருக்க, அவனை பிடிச்சி இழுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஏன், அந்த வேகத்துல நன்னா நீச்சல் தெரிஞ்சிருக்கணும், அங்க நீங்க விழுந்தீங்கன்னா அதுல இருந்து முதல முதலிய பதார்த்தங்கள் வராம இருக்கணும், அதை பிடிச்சி உள்ள இழுக்கணும்னு நீங்க அவனை பிடிச்சா அவனோட உள்ளங்களும் சேர்ந்து போயிட்டே இருந்தா தகராறாகும். ஆனா அவைகள்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு என்ன, நீங்க வந்து என்ன கீழே விழுந்து சம்சாரத்துல விழுந்து நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்க பார்த்தா போறோம். சட்கட்டாட்சை, அந்த பகவானுடைய கட்டாட்சமானது அவருடைய கடக்கன் பார்வையாக நமக்கு மேல விழுந்ததுமே நமக்கு இத்தனையும் சரியாயிடுறதா. ஆகையால் முன்னால என்ன வேணும், பகவானுடைய அனுகிரகம் வேணும், பகவானுடைய ஒரு கட்டாட்சம் நமக்கு மேல விழணும், அவருடைய பார்வை விழுந்தா வரும் எல்லா துன்பங்களும் நம்மளை விட்டு போயிடும். ஆகையால் துரிக்ருதானி துரிதானி துரக்ஷராணி, என்னென்ன துரக்ஷரங்கள் கெட்ட தலையெழுத்து எழுந்திருந்தாலும் அத்தனையும் அதுக்கு காரணமான பாபங்களும் துரிக்கிருதானே, அது எட்டி போயாச்சு. அதோட மட்டுமல்ல தௌர்பாகிய துக்க துரகங்கிறது துர்வகாந்தி தௌர்பாகியம், கெட்டதான ஒரு அபிப்பிராயம், பேட் லக், அதெல்லாம் போடும் துக்கங்கள். துரகங்கிறது அகங்காரம், அகங்காரத்திலேயே துரகங்காரம், அனாவசியமான ஒரு அகங்காரம், நம்ம எதையும் சாதிச்சு விடல, ஆனா எனக்கும் சமானமா இருக்க அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்க பதில துரகங்கிறது துர்வசாந்தி. அதே போல என்னுடைய ஒரு விஷவுகள்லாம் நம்ம காதுல விழாம இருக்கணும், துர்வசாந்தி. இது விழாம இருக்கிறது, இந்த துன்பங்கள் போறதுங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா சாரம் துவதீய சரிதம், உங்களுடைய தீவியமான சரிதம், அதான் உலகத்துல வேத சாரம், வேதங்களுடைய சாரம் என்ன, அந்த பரமேஸ்வருடைய ஒரு பகவானுடைய ஒரு அனுகிரகம், பகவானுடைய ஒரு கதைகளை கேட்கறது, அதை சொல்லத்தான் வேதம் வந்திருக்கு. இந்த ஜென்மாவில் உங்களுக்கு எந்த விதமான துன்பமும் இல்லாம இருக்கணுங்கிறதுக்காகத்தானே வேதம் ஒரு வழியை கொடுத்துருக்க. ஆகையால் இந்த வேத சாரமா இருக்க கொடுக்கிதான துவதீய சரிதம் நிதராம் பிபந்தம், இனிமேல அதையே நான் விட்டுக்கொண்டே இருக்கேன். கௌரீசா அம்பாளுக்கு அதிபதி, ஆகையால் கௌரீசா அம்பாள் ஆனந்த விக்கிரக, அந்த ஆனந்தமா இருக்கக்கூடியதான தாங்கள் ஹே கௌரீச மாமிக சமுத்திர சட்கடாட்சை, இந்த அழகான இந்த கட்டாட்சங்கள்னால என்ன காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோ அப்படின்னு விசேஷமாக பரமேஸ்வர பக்திக்கு பலத்தை சொன்னார். முதல்ல பலமானது மோட்சத்தை சொன்னார், இப்பொழுது இந்த வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிறதுக்கு வேண்டியதான விஷயங்கள்லாம் சொன்னார். சொல்லிவிட்டு என் மனசானது ஒரு இடத்துல நிலைய பெறுவதற்காக வழி என்ன அப்படிங்கிறது பரமேஸ்வரனை மனசுல தியானம் பண்றதுனால ஏற்படக்கூடியதான சுகத்தை சொல்ல போற, இத நாளைக்கு பார்ப்போம்.